நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்கள் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்துறை அமைச்சகம், இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்து கீழே நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி, அதாவது சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு நிறுவனம் வந்து செயல்படுகிறது. அவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 19லேருந்து 25 வரை சமூக நல்லிணக்க வாரம் அதை வந்து அனுசரிக்கிறாங்க. அதோட இறுதி நாளான 25 நவம்பர் அதை வந்து அவங்களோட நிறுவனத்தோட கொடி நாள் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கிறாங்க. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த சமூக நல்லிணக்கத்தை வந்து ஏற்படுத்துவதற்காக மாணவர்கள் மூலம் கலை நிகழ்ச்சிகள், டிபேட், அதாவது பட்டிமன்றம், இது மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம், அதன் சார்பாக மாணவர்கள் பாடல் கலந்துரையாடல், இதன் மூலமாக எப்படி வந்து சமூக நல்லிணக்கத்தில் மாணவர்களின் பங்கு எப்படி, அது மாதிரி இப்போது நமக்கு சொல்ல போகிறாங்க. முதல்ல வந்து மாணவிகள் வந்து ஒரு சமூக நல்லிணக்க பாடலை வந்து உங்களுக்கு வழங்குறாங்க.
மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனம் இன்று பகை கொள்வதேனோ, மதம் என்றும் மதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். மலரோடு மலர் இங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனம் இன்று பகை கொள்வதேனோ, மதம் இன்னும் மதமோயட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். வழிகின்ற கண்ணீரில் நிறமில்லையே, உதிரத்தின் நிறம் இங்கு வேறில்லையே. வழிகின்ற கண்ணீரில் நிறமில்லையே, உதிரத்தின் நிறம் இங்கு வேறில்லையே. காற்றுக்கு திசையில்லை தேசம் இல்லை, மனதோடு மனம் சேரட்டும். மலரோடு மலர் இங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனம் இன்று பகை கொள்வதேனோ, மதம் என்றும் மதமோயட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். துளியெல்லாம் கை கோத்து கடலாகட்டும், கடலோடு கடல் சேரட்டும். துகளெல்லாம் ஒன்றாகி மலையாகட்டும், விண்ணோடு விண் சேரட்டும். விடியாத இரவொன்றும் வானில் இல்லை, ஒளியோடு ஒளி சேரட்டும். மலரோடு மலர் இங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனம் இன்று பகை கொள்வதேனோ, மதம் இன்னும் மதமோயட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும்.
நேயர்களே, இப்போ அருமையான ஒரு சமூக நல்லிணக்க பாடல் வந்து நம்ம மாணவிகள் கிருத்திகா, யமுனா, நிவேதிதா, ஹரிதா இவங்கெல்லாம் வழங்கினாங்க. அடுத்ததாக 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி செரிகல்ச்சர் மாணவர் முகமது ஜெயலானி, சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் காரணிகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய உரை வழங்குறாங்க, கேட்போமா?
அனைவருக்கும் எனது வணக்கம். இப்பொழுது நமது நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் காரணிகள் பற்றி நான் பேச வந்துள்ளேன். பொதுவாக நம் நாட்டில் சமூக நல்லிணக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நான் பேச விரும்புகிறேன். அனைவரும் அறிந்தது முசாபர் நகர் நகரத்தில் ஏற்பட்ட கலவரம். 40 முதல் 50,000 மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்தனர். காரணம் மதம். மனிதநேயத்தை மறந்து மதத்தை முன்னிறுத்தியவர்கள் மன்னிக்கக்கூட அருகதையற்றவர்கள். நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் ஒரடி நிலத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அளித்துக் கொள்கின்றனர். இதில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி கூற விரும்புகிறேன். ஒருவன் 25 லட்சம் பணத்திற்காக தனது தந்தையும் அவரது நண்பரையும் கொலை செய்திருக்கிறான். ஒவ்வொரு தனிநபரும் மதத்தை மறந்து மனிதநேயத்தை நிலைநாட்ட பாடுபடுவாராயின் இந்த சமூகம் மேம்படும். மேலும் நிவாடா பாலைவன ஆராய்ச்சி நிலையம் அமெரிக்கா மற்றும் பண்டித் ரவிசங்கர் சுகேலா பல்கலைக்கழகம் இணைந்து மத வழிபாட்டினால் ஏற்படும் புகை மனித சமுதாயத்திற்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கிறது என்று ஒரு ஆய்வு செய்தனர். அதில் 3 விதமான அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டன. முதலாவது, திருமணத்தின் மூலம் ஏற்படும் புகை நம் நாட்டில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை பாதிக்கிறது. வருடத்திற்கு சுமார் 1 கோடி திருமணம் நடைபெறுகிறது. அதனால் ஏற்படும் சுற்றுப்புற சீர்கேடுகளால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். பிணத்தை எரித்தல், மேலும் எரித்த பிணத்தின் சாம்பலை கங்கை போன்ற நதிகளில் கரைப்பது, இதனால் பெரும்பான்மையான தண்ணீர் வளங்கள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் சில பிரார்த்தனை நிலையங்களில் ஊதுபத்தி கொளுத்துதல், இறந்தவர்களின் ஆன்ம சாந்தி அடைய செய்யும் வீண் விரயம் நம் நாட்டின் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்த சிறிதும் உதவுவதில்லை. இதன் ஆரம்பமே மதம் எனும் ஆணிவேர். ஒருவன் மதத்தை மறந்தால்தான் மனிதனாக முடியும். மனிதன் ஆனால்தான் சமுதாய பிணைப்பு ஏற்படும். இல்லையே அவன் மதம் கொண்ட யானையாகவே கருதப்படுவான். அடுத்த ஒரு சமுதாய நல்லிணக்கத்தை பாதிக்கப்படும் காரணி தீவிரவாதம். சில சிறுபான்மை இனத்தினரே என்றாலே தீவிரவாதம் என்ற எண்ணம் நாட்டில் பரவலாக உள்ளது. திரைப்படங்களிலும் அவ்வாறு பல சர்ச்சைகள் இருந்துள்ளன. பொதுவாக வெளிநாட்டுகளில் மதங்களுக்கிடையே பிரிவுகள் பல உள்ளன. அதில் பல நாட்டுகளில் குண்டு வைத்தல், அதனால் பல மக்கள் இறக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது அந்நாட்டு மக்களை தவிர அவர்களால் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியவில்லை. இதில் மக்களை அடிமைப்படுத்துவதில் மட்டுமே எண்ணமாக கொண்டுள்ளனர். அது சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்த சிறிதும் உதவுவதில்லை. ஒரு நாட்டில் ஒரு பெண் கல்வி கற்க சென்றாள் என்பதற்காக அவளையும் அவள் தந்தையையும் கொல்ல துணிந்தனர். மதம் என்பது சகோதரத்துவத்தை வழிநடத்த வேண்டும். சகோதரத்துவமே சமத்துவமாகும். அது தீவிரவாதமாக மாறுவதால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்களே. சமூக நல்லிணக்கத்தை நம்மை நாமே வருத்திக் கொள்வதல்ல, சமூக நல்லிணக்கத்தின் மூலம் மக்களிடம் பிணைப்பு ஏற்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மதம் மிகவும் பெரிதாகவே கருதுகின்றனர். அதுவும் உண்மையாகும். அதனால் மதத்தை மறந்து மனிதநேயத்தை வளர்ப்பதே நமது முதல் நோக்கமாக கொள்ள வேண்டும் என என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, முகமது ஜெயலானி ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னார். இதை நம்ம வந்து பின்பற்றினோம்னா சமூகத்தில் சண்டையே வராது. நேயர்களே, முகமது ஜெயலானி அவர்களை தொடர்ந்து இளநிலை உயிர் தொழில்நுட்பவியல் மாணவர் செல்வ விக்னேஷ் அவர்கள் இதே மாதிரி சமூக நல்லிணக்கம் குறித்து பேச இருக்காங்க. கேட்போமா?
அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே ஒரு கிறிஸ்டியனாவோ ஒரு முஸ்லீமாவோ ஒரு ஹிந்துவாகவோ பேச வரல, ஒரு இந்தியனாக பேச வந்திருக்கேன். ஒரு நாடு இயற்கை வளமும் கனிம வளமும் அதுபோல் எல்லா வளமும் பெற்றிருந்தாலும் எல்லா வளத்திலையும் தண்ணீரை வளைந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக இல்லைன்னா அது நாடே இல்லை. மனிதன் பிறக்கும் போது அவனை குழந்தைன்னு சொல்கிறோம், இறக்கும் போது அவன் பிறந்தனு சொல்கிறோம். இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் அவன் மனிதனா இல்லை மிருகமானு முடியும். எல்லா ஒரு உயிர்களையும் படைத்தது இறைவனு தெரியும். ஆனால் என்ன படைத்த ஒரு சிவனா இல்லை கர்த்தரா ஒரு அல்லாவான்னு நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையாக ஒரு வரையறைக்கிறதுக்கு தான் மதமும் ஜாதி மற்றதெல்லாம். எந்த படிப்பு ஜாதி இல்லையடி பாப்பான்னு சொல்லி கொடுக்குதோ அதே படிப்பை படிக்கிறதுக்கு தான் நம்ம ஜாதி சான்றிதழ் வாங்குறோம். அதுபோல் நிறைய விஷயம் நமக்கு இருக்குது. இந்த உலகில் நம்ம வாழ்கிறதுக்கு ஜாதி மதம் தான் வேணும்னு நினச்சா இப்போ காற்று உணவு இதெல்லாம் எதுக்கு? ஜாதி மதம் வச்சே வாழ்ந்துடலாமே. இராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஆனால் நம்ம இராணுவ வீரர்கள் பாருங்கள், ஜோசப்ன்றவன் வந்து கிறிஸ்டியனுக்காக போராடல, கார்த்திக்ன்றவன் ஒரு ஹிந்து சமுதாயத்துக்காக போராடல, முகமதுன்றவன் ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்காக போராடல, மொத்தமாகவே இந்தியர்களுக்காக தான் போராடுறாங்க. இது போல் சில விஷயம் நம்மளை ஜாதிகளை மறந்து மதங்களை மறந்து நம்ம வாழணும்னு நினைக்கிறேன். இறுதியாக என்ன சொல்கிறாருன்னா, ஜாதிகளும் சமூகத்தையும் தூண்டி விடுறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று படிப்பு, இன்னொன்று பெற்றோர்கள். இது வந்து எங்களோட சமுதாயம். வானவியில் பார்த்துருப்பீங்க, வானவியில் 7 கலர் இருக்குது. 7 கலரை சேர்ந்ததுனால தான் அது வானவில். உனக்கு வயலட் பிடிக்கும், எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும் அப்படியெல்லாம் இல்லை. பிரிவு என்பது வந்து வண்ணங்களில் தான் இருக்கே தவிர எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பளித்து அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி முடிவு.
நேயர்களே, செல்வ விக்னேஷ் அருமையான கருத்துக்கள்லாம் நமக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இளம் தொழில்நுட்பம் உணவு பதனிடும் பொறியியல் மாணவரான ராஜா பிரியதர்ஷன், இள தொழில்நுட்பம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிரிவு மாணவர் சரத்குமார், இளம் தொழில்நுட்பம் உயிர் தொழில்நுட்பவியல் மாணவர் முகமது அமர், 3 பேரும் நமக்கு ஒரு கலந்துரையாடல் மூலமாக சமூக நல்லிணக்கத்தில் மாணவர் பங்கு பற்றி சொல்லுவாங்க. கேட்போமா?
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே பேச வந்துள்ள தலைப்பு சமுதாய நல்லிணக்கம் இந்தியாவிலும் அயல்நாட்டிலும் இது பற்றி ஒரு ஒப்பாய்வு. சமுதாயம் என்பது என்ன? மக்கள் அனைவரும் கூடி வாழ்வதற்கு பெயர்தான் சமுதாயம். சமுதாயம் கூடி வாழ்ந்தால் மட்டும் போதாது, மக்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ வேண்டும். சமுதாயம் நல்லிணக்கம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் அனைவரும் சண்டை சச்சரவுகளின்றி நிம்மதியாக வாழ முடியும். இந்தியாவிற்கென்று ஒரு தனிச்சிறப்பு உள்ளது, அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது புவியியல் அமைப்புகளுக்காக கூறப்பட்டது. அதாவது இந்தியாவில் தான் பல்வேறு காலநிலைகள், பல்வேறு வகையான நிலங்கள் ஆகியவை அமைந்துள்ளது. புவியியல் அமைப்புகளுக்காக மட்டும் வேற்றுமையில் ஒற்றுமை கூறப்பட்டதல்ல. இந்தியாவில் மட்டும்தான் பல்வேறு ஜாதி மதங்கள், மதங்களில் பல்வேறு உட்பிரிவுகள், பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள் அனைவரும் இருக்கின்றனர். எனவேதான் இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமை என்று சொல்கின்றனர்.
சரத்குமார் நன்றாக சொன்னார். நான் எஸ் ராஜ் பிரியதர்ஷன், சமூக நல்லிணக்கம் இந்தியாவிலும் வேறு நாடுகளிலும் பற்றி ஒப்பாய்வு பேச வந்துள்ளேன். சரத்குமார் கூறியவாறு இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமை இருந்தாலும் இந்தியாவில் சில இடங்களில் விரும்பத்தகாத செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தர்மபுரியில் நடந்த கலவரங்கள் எடுத்துக்காட்டாக கூறலாம். ஆனால் அயல் நாடுகளில் மற்ற வேறு நாடுகளிலும் பார்க்கும்போது மக்கள் அவ்வாறு ஜாதி மதம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தருவதில்லை. எந்த ஒரு விழாக்கள் நடந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் விழா என்ற பெயர்களில் ஜாதி மத கலவரங்கள் ஏற்படுத்தி மக்களை வருத்துகின்றனர். மேலும் ஜாதி மதம் மட்டுமல்லாமல் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடும் இந்தியாவில் நிறைய உள்ளது. பணக்காரனாக இருப்பவன் இன்னும் பணக்காரனாக ஆகிக்கொண்டிருக்கிறான், ஏழையாக இருப்பவன் மேலும் மேலும் ஏழையாக கொண்டிருக்கிறான். அந்த காலத்தில் மக்கள் மிகவும் ஒற்றுமையாக இந்தியாவில் இருந்தனர். ஆனால் தற்போது நிலையில் பார்க்கும்போது மக்களிடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அயல்நாடுகளில் உள்ள ஒற்றுமையை கூறும்போது இந்தியாவில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது.
பிரியதர்சன் சிறப்பாக அவருடைய கருத்துக்களை கூறினார். நான் முகமது அம்மார், உயிர் தொழில்நுட்பியல் மாணவர். நான் என் கருத்துக்களை கூற இருக்கின்றேன். ஆனால் அயல் நாடுகளில் இதுபோன்ற பலதரப்பட்ட இனங்கள் மக்கள் கலந்து வாழ்வதில்லை. குறிப்பாக ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும் பேசும் மக்களும் ஒரு சில இனத்தவர்கள் மட்டுமே வாழ்கின்றனர். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் சுமார் 18 மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. பல இனத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் இந்தியாவில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. திருவிழாக்களில் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மட்டும் கலந்து கொள்வதில்லை, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களும் மற்ற இனத்தவர்களும் ஒரு திருவிழாக்கள் கலந்து கொள்வதால் தான் திருவிழாக்கள் மற்றும் பண்டிகைகள் எல்லாரும் கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் மற்ற அந்த பகுதியில் வாழக்கூடிய மற்ற மதத்தவர்களும், இஸ்லாமியர் கொண்டாடக்கூடிய நோன்பு பெருநாள் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளில் மற்ற மதத்தவர்கள் கலந்து கொள்வதும், கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்ச்சியில் மற்ற மதத்தவர்கள் கலந்து கொண்டு கொண்டாடுவதால்தான் இந்தியா போன்ற நாடுகளில் சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அயல் நாடுகளை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் அந்த நாடுகளில் குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டுமே வாழ்கின்றனர். இருப்பினும் அங்கே இனம் மற்றும் மொழி சார்பான சில வேறுபாடுகள் இருந்து வருகின்றன. ஆனால் இந்தியாவில் சில சில பகுதிகளில் மட்டுமே இந்த வேறுபாடு இருக்கின்றன. ஆனால் இவற்றை நாம் மாணவர்களே நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் ஈடுபடுவதிலும், கல்லூரிகள் பள்ளிகள் போன்ற இடங்களில் மாணவர்கள் ஒற்றுமையுடன் இருப்பதன் மூலம் இதுபோன்ற சில சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை நாம் தவிர்க்க முடியும் என்று கூறி எனது முடித்துக் கொள்கிறேன்.
முகமது அம்பர் இந்தியாவில் ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் மற்ற நாடுகள், அமெரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகளில் பார்த்தீர்களென்றால் கருப்பினத்தருக்கும் மற்ற இனத்தருக்கும் பிரச்சனை இருந்தது. இந்தியாவில் உள்ள இத்தகைய கொடுமைகளை ஒழிப்பதற்கு மாணவர் கையிலுமே தான் இருக்கிறது. நாடு நலப்பணி திட்ட மாணவர்கள் முக்கிய பங்கு அளிக்க வேண்டும். மேலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் ஒற்றுமையாக பழக வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டில் உள்ள இத்தகைய வேறுபாடு பிரச்சனைகள்லாம் தீரும்.
நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் கூறியது போல இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் தான் உள்ளது. இளைஞர்களாகிய நாம் இப்பொழுது ஜாதி மதம் இனம் ஆகியவற்றை கடந்து சகோதரர்களாக வாழ்ந்து இந்தியாவை நல்வழியில் எடுத்துச் செல்வோம். இத்துடன் எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.
நேயர்களே, மாணவர்கள் மிகவும் அருமையாக நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் சொல்வது போல இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்கிறோம். பல பிரிவுகளிலையும் அவங்க வந்து தலைவர்களாக செயல்பட போகிறாங்க. அதனால தான் அவர்களை வைத்து இது மாதிரி ஒரு அருமையான சிந்தனையை அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, பல மதத்தை சார்ந்த மாணவர்களை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் இதை வந்து செஞ்சோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களும் பேசினாங்க. இதன் மூலமாக எங்கள் மாணவர்கள் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேச்சிலேருந்து நமக்கு வெளிப்படுத்தினாங்க. இதை கேட்ட அனைவரும் நம்மளால் சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வரத்துக்கு நம்மளால் ஆன பங்களிப்பை வந்து நம்ம வந்து செய்யணும், எந்த ஜாதி மதம் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரே கடவுள் அப்படிங்கிறது தான் வந்து அனைத்து மதங்களும் நமக்கு வந்து போதிக்குது. அனைவரும் ஒரு இறைநிலையை அடையணும். இறைநிலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக வந்து சகோதரத்துவம் தான் நம்ம சொல்கிறோம். அதாவது அடுத்தவர் கஷ்டத்தை வந்து நம் கஷ்டமாக பார்க்குறவங்க அனைவருமே வந்து கடவுள் தான். ஏன்னா வந்து கடவுள் அப்படிங்கிறவங்க வந்து தனியாக வரப்போகிறதில்ல. ஸோ மனிதனே வந்து கடவுள் ஆகலாம். எப்போ வந்து நம்ம அடுத்தவர் துன்பத்தை உணர்கிறோமோ அப்போ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அடிபட்டு போகும். இதை நாம் வந்து நம்ம குழந்தைகள்கிட்டையும் நம்ம வந்து இது மாதிரி போதனைகள்லாம் செய்யணும். ஏன்னா இப்போ நிறைய மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, பள்ளிகள் கல்லூரிகள்லாம் நீதி வகுப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் அப்படின்னு. இதுக்கு முக்கியமாக வந்து பெற்றோர் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. பெற்றோர்கள் வந்து இந்த நீதி போதனை வகுப்பை வந்து வீட்லேயே எடுக்கணும். ஏன்னா வந்து கல்லூரிகள் அப்படின்னு வரும்போது ஆசிரியர்களால் முடிந்த அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால் சட்டம் போட்டு இதெல்லாம் வந்து திருத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாடத்திட்டம்லாம் கொண்டு வந்தாலும் முக்கியமான பங்கு வந்து பெற்றோர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு கீழே உள்ள, அதாவது ஏழைகளாக இருப்பாங்க அவங்களோட கூட படிக்கிறவங்க, அதையெல்லாம் வந்து இவங்க முதல்ல வந்து வேற்றுமை பாராட்டாமல் தங்கள் குழந்தைகளை அவர்களோடு சேர அனுமதிக்க வேண்டும். ஏன்னா நிறையா விஷயங்கள் இது மாதிரிலாம் நடக்குது. அதனால் வந்து அனைத்து பிரிவு குழந்தைகளையும் ஒன்றாக நம்ம வந்து செயல்பட விட்டோமானால் இனி எதிர்காலத்தில் இந்தியாவில் சமூக நல்லிணக்கம், இப்போ ஒரு மாணவர் பேசும்போது கூட சொன்னார், அதாவது 30 கோடி மக்கள் இருந்தப்ப சுதந்திரம் எப்படி கிடைச்சது நமக்கு அப்படின்னாக்க, அனைத்து சமூகத்தினரும் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரே கொள்கையோட போராடினாங்க. மாணவர்கள் கலந்துரையாடல் தொடர்ந்து முதலாம் ஆண்டு உணவு பதனிடும் பொறியியல் மாணவி ஜெய்ஸ்ரீ அவங்க நமக்கு ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு பாடலை வழங்குறாங்க, அது கேட்போமா?
செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற பேச்சினிலேயொரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது. காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி, காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி. மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு, மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது, செந்தமிழ் நாடிது எங்கள் செந்தமிழ் நாடிது. செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே.
நேர்களே, அடுத்ததா முதலாம் ஆண்டு சுற்றுச்சூழல் பொறியியல் மாணவர் அஜித்குமார் மற்றும் மாணவி சிவானி அவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க, கேட்போமா?
அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 19 நவம்பர் 25 தேதி வரைக்கும் நம்ம சமுதாய நல்லிணக்கம் வாரமாக கொண்டாடுறோம். சமுதாயம்னா என்ன? நம்ம எல்லாரும் தான் சமுதாயம். எல்லா மக்களும் ஒன்றிணைந்து எல்லா வேற்றுமையும் தகர்த்து வாழ்றது தான் உண்மையான மகிழ்ச்சியான சமுதாயம்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் என்ன இல்லை, இந்தியாவில் இல்லாதது எதுவுமே கிடையாது. இந்தியா தான் இந்த உலகத்துக்கு ஆரியப்பட்டாங்கிற ஒரு யோகா அப்படிங்கிற ஒரு ஒரு கலையை ஜப்பான் வந்து இப்போ கொண்டாடிட்டு இருக்கு. இதோட அடித்தளமே நம்ம இந்தியா தான். இத்தனை சிறப்புடைய இந்தியா தற்போது தன்னோட நிலையிலேருந்து குறைஞ்சிருக்குன்னா இதுக்கு யார் காரணம்? மற்றவங்க மேலே நம்ம சொல்லக்கூடாது, இது காரணம் நம்ம தான். நமக்குரிய இதை நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்மளோட வளர்ச்சிக்கு முதல் இதாக இருக்கிறது ஊழல், மனிதர்களோட மத வேறுபாடுகள். இப்போ தற்போது நம்ம கேட்டிருப்போம், தர்மபுரியில் வந்து ஒரு தனிப்பட்ட இருவருக்கு நடந்த பிரச்சனையை ஒரு கலவரமாக மாற்றி ஒரு ஊரே அதுக்காக எரிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நாட்டை நம்மளை விட வேற யாரு அதை உயர்த்த முடியும்? அப்புறம் அடுத்தது நம்ம ஊழல்னு சொல்லலாம். ஊழல் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லணுமா, மாணவர்கள் வந்து தன்னோட நிலையை புரிஞ்சு நம்ம வந்து செயல்படணும். நம்ம நியூஸ் கேட்டிருப்போம், ஒரு 9வது படிக்கிற ஒரு பையன் வந்து தன்னோட ஆசிரியரை வந்து கொலை செய்தான் அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்கும் போதே ஒரு பகிரங்கமாக இருக்குது. இதெல்லாம் நடந்தது தான் நம்ம நாடு. அப்புறம் நான் வந்து இன்னொரு இதை சொல்லணும், இது வந்து எங்கள் அம்மாவுக்கு நடந்தது. எங்கள் அம்மா வந்து இப்போ 7th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்ருக்காங்க. அம்மா வந்து ஒரு பையன் இஸ் வெரி நாட்டி, அவனை வந்து கொஞ்சம் அம்மா திட்ட போகும்போது இல்லை இது இப்படி பண்ணாதப்பான்னு சொல்லும் போது எங்கள் அம்மா முன்னாடி அவன் கத்தி எடுத்து காட்டினான். இதுதான் இதா? அப்புறம் டீச்சர்ஸ் எந்த முடிவு எடுப்பாங்க? டீச்சர்ஸ் தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த டீச்சர்ஸால எதை பண்ண முடியும்? எனக்கு அடுத்தது என்னோட நண்பர் அஜித்குமார் பேசுவாங்க.
வணக்கம். நான் பேச போகிறது என்னன்னா தீவிரவாதத்தை பற்றி பேச போகிறேன். தீவிரவாதம்னா டெரரிஸ்டம்னு நிறைய இருக்கு, ஆனால் அந்த டெரரிஸ்டை வந்து நம்ம இலையில இருக்கிற ராணுவ வீரர்கள் பார்த்துக்குவாங்க. ஆனால் இங்கே நம்ம சமுதாயத்தில் நிறைய டெரரிசம் நடக்குது. அந்த டெரரிஸ்டை வந்து அதையும் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதையும் மீறி நிறைய நடந்துருது. அது இல்லாத திருடர்கள் நிறைய இருக்காங்க. ஒரு சிலர் வந்து திருடி மாட்டிக்கிறாங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா கல்வி அறிவை பற்றி பேசணும். கல்வி அறிவில் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் படிக்க வச்சுறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்கள பெரும்பாலும் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேஜ் நல்லா பேரண்ட்ஸ் படித்தவங்க தான் குழந்தைகளை கல்வி அறிவு கற்றுக்கிறது பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அதே வந்து கொஞ்சம் ஏழப்பட்டவங்க வந்து அவங்கவுங்க குழந்தைய வந்து அவங்கவுங்க வேலைக்காகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கல. அந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நம்ம இளைய சமுதாயம் நானும் அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் அங்கே பேசுகிறேன். இதை நீங்கள் கேட்டு உங்களோட சமுதாயத்தை நீங்கள் தான் சொல்லணும்.
நண்பர் அஜித்குமார் நல்லா சொன்னார், தான் வந்து படித்ததுக்கு காரணம் இன்னொருத்தவங்க கொடுத்த விழிப்புணர்வு தான் சொல்லி நம்மளையும் அதுக்கு ஒரு தூண்டுகோலாக ஆக்கியிருக்காரு. இன்னும் கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, இவையுண்டு தானுண்டு என்போன், சிறியதோர் கடுகு போல் உள்ளம் கொண்டோன். தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எண்ணும் தாயுள்ளம் தூய உள்ளம். இந்த தாயுள்ளம் தான் நம்ம நாட்டுக்கு வேணும். நம்ம எல்லாத்தையும் ஒன்னா நினைச்சு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்றுவோம். நன்றி.
சமூக பிரச்சனைகள்லேருந்து சுதந்திரம் அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது மாதிரி அனைத்து பிரிவு குழந்தைகள் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் இணைந்து ஆசிரியர்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டோம்னா இந்த சமூக பிரச்சனைகள் ஆகிய அவலங்கள் இப்போ இந்தியாவில் நம்ம பார்க்குற அனைத்து அவலங்களிலிருந்தும் நம்ம விடுபட்டு இரண்டாவது சுதந்திரம் அடையலாம் அப்படிங்கிறத நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன்.
நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தியவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆர் லதா அவர்கள். நமது நிகழ்ச்சிகளை டிஎன்ஏயூ அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மின்னஞ்சல் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். டிஇஇ @ tnau.ac.in